பழைய ஏற்பாட்டு பக்கம் 800 பிரசங்கி 12 அதிகாரம், அதாவது கடைசி அதிகாரம், கடைசி 2 வசனங்கள், 13-14 வசனங்களை வாசிக்கின்றேன். பிரசங்கி 12 அதிகாரம் 800 பக்கம், 13-14 வசனங்கள்.
காரியத்தின் கடை தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரிகைகளையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையினாலும் தீமையினாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஜெபிப்போம். சர்வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள தேவனே, இந்த வார்த்தையை அர்த்தத்தை நாங்கள் புரிந்து உமக்கென்று வாழ நிறங்களை உம்முடைய வார்த்தையினாலே ஆதாயப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் எங்களுடைய மாலை ஆராதனைகளிலே நாங்கள் ஹைடல்பர்க் கேட்டகரிசம் என்கின்ற இந்த கேள்வி விடைகளை நாங்கள் படித்து வருகின்றோம். அந்த வகையிலே நாங்கள் கடந்த கிழமை நாங்கள் படித்த காரியம் என்னவென்றால், தேவன் தம்முடைய கற்பனைகளில் மனிதனால் செய்ய முடியாததொன்றை அவன் செய்யும்படி வேண்டுவது அநியாயமானதொன்றா இருக்குமா கேட்ட கேள்வி என்னவென்றால், இங்கு தேவன் நியாய பிரமாணத்தை பார்க்கின்ற வேளையிலே அதை செய்ய முடியாதவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அவன் இந்த நியாய பிரமாணத்தை செய்ய முடியாததொன்றை எங்களை செய்யும்படி கேட்கின்றது அநியாயமா என்பதை நாங்கள் கடைசி கிழமைகளில் நாங்கள் பார்த்தோம். அது இல்லை. ஏனென்றால் தேவன் மனிதனை படைக்கின்ற வேளையிலே அவன் நியாய பிரமாணத்தை செய்யக்கூடியவனாக படைத்ததினால் அவன் பாவத்தினாலே அவன் விழுந்த பின்பதும் தேவன் அந்த நிலையை அவனிடத்தில் எதிர்பார்க்கின்றது நியாயம் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம். அவை இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற காரியம் என்னவென்றால், கீழ்ப்படியாமையையும் பின்வாங்கி போதலையும் தேவன் தண்டியாமல் விடுவாரோ, விட்டு விடுவாரோ. என்ன சொல்லப்படுகிறது? தேவன் இந்த கீழ்ப்படியாமையையும் பின்வாங்கி போதலையும் தேவன் தண்டிக்காமல் விட்டு விடுவாரோ என்றால் என்னத்தை இங்கு கேட்கப்படுகிறது என்று சொன்னால், இங்கு தேவன் செய்ய முடியாததொன்றை மனுஷனிடத்திலே கேட்கின்ற பொழுது, தேவன் செய்ய முடியாதொன்றை மனுஷனிடத்திலே கேட்கின்ற பொழுது அவன் அங்கு செய்ய தவறுகின்ற வேளையிலே தேவன் பரவாயில்லை, இந்த மனித குணத்தினாலே செய்ய முடியாததொன்றை தானே அவர்கள் செய்யாம விடுவார்கள் என்று தேவன் எண்ணி தண்டியாமல் விடுவாரோ? இதுதான் கேள்வி. கேள்வி விளங்கிட்டா? கேள்வி என்ன கேள்வி என்றால், தேவன் சொல்லுகின்றார், கேட்கின்றார் இந்த கேள்வி, அவை தேவன் இந்த நியாய பிரமாணத்தின் படி நாங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார், அதை எங்களிடத்திலே எதிர்பார்க்கின்றார். ஆனால் இந்த மனு குலத்தினாலே அதை செய்ய முடியாதவர்களாக நாங்கள் இருக்கிறோம். எங்களாலே செய்ய முடியாது என்பதற்காக நாங்கள் மீறுகின்ற ஒவ்வொரு நியாய பிரமாணத்தையும் தேவன், ஐயோ இவர்களாலே இயலாது, இவங்க பாவங்க, இவங்களால இதை செய்ய முடியாததானே, பரவாயில்லை இந்த பாவத்தை செய்யட்டும் என்று தேவன் சொல்லுவாரோ? இல்லை. தேவன் நிச்சயமாய் மனிதன் செய்கின்ற சகல பாவங்களுக்குமான தண்டனையை அவர் தருவார் என்பதே இந்த கேள்விக்குரிய மர்மணி. அவை இங்கு மனுஷன் என்ன செய்கிறான் என்றால், இங்கு கலாத்தியர் 3 கலாத்தியர் 3:6 வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், கலாத்தியர் 3:6 வசனம், கலாத்தியர் 3:6 வசனம், அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எது நீதியாக எண்ணப்பட்டது? அன்றியும் உங்கள் ஆவிகளை அழித்து உங்களுக்குள்ள அற்புதங்களே நியாய பிரமாணத்தின் கிரிகைகளாலேயோ விசுவாச கேள்வினாலே இதை செய்கிறார்களாவே. இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்ற காரியம் என்னவென்றால், உங்களுடைய ரட்சிப்பானது அது விசுவாசத்தினாலே அது நீதியை அது கொண்டிருந்ததாக இருக்கின்றது. ஆகவே இந்த மனுஷனானவன் தேவனுடைய கிருபை அவனுக்கு இருந்தாலும் அவன் தேவனுடைய தண்டனையை விட்டு அவனாலே தப்ப முடியாது. இதை இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் விளங்கப்படுத்துகின்றான். அதே நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்ற இன்னொரு காரியம் என்னவென்றால், இந்த நியாய பிரமாணத்தின்படி செய்யாத எல்லாருமே என்ன செய்யப்பட்டவர்களாம்? சபிக்கப்பட்டவர்கள். அவை இந்த நியாய பிரமாணத்தையும் இந்த கிருபையையும் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு காட்டுகின்ற போதிலே சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் எல்லாருமே சாபத்திற்கு உள்ளானவர்கள். தேவனுடைய பிரமாணங்களை மீறுகின்ற ஒவ்வொருவருக்கும் தண்டனை நிச்சயமாக தேவன் தருவார். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அது நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, சிறுவர்களாக இருந்தாலும் சரி, வளர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் செய்கின்ற எல்லா பாவத்திற்கும் இம்மையிலும் மறுமையிலும் தண்டனையையும் சுட்சிப்பையும் நாங்கள் அனுபவித்தே தீருவோம். அவை இன்று அநேகர் நினைக்கின்ற காரியம் என்னவென்றால், தேவன் பாவத்தை மன்னிப்பார், ஆகவே நாங்கள் எவ்வளவு பாவத்தை செய்து போட்டும் நாங்கள் தேவனிடத்திலே போனால் மன்னிப்புண்டு, அல்லது தேவன் மன்னிக்க சித்தம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் என்னதான் செய்தாலும் பரலோராட்சியம் போக முடியாது, ஆகவே நாங்கள் எல்லாவற்றையும் இந்த பூமியில் அனுபவித்து நாங்கள் செத்து போவோம் என்கின்ற சிந்தனைகளோடு இங்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இங்கு வேதம் எங்களுக்கு கற்றுத்தருகின்ற காரியம் என்னவென்றால், இங்கு பாவத்தை செய்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் தண்டனை நிச்சயம். அது நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்து நாங்கள் பாவத்தை செய்தாலும் நியாய பிரமாணத்தை மீறினாலும் தண்டனை எங்களுக்கு நிச்சயம். அவன் அவன் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவன் நியாயத்தை தீர்க்கின்றவராக இருக்கின்றார். அருமையாளர்கள், ரோமர் எழுதிய நிருபத்திலே 2:6 பவுல் சொல்லுகின்ற காரியம், தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவன் அவனுக்கு பலன் அளிப்பார். ஆகவே நாங்கள் எதை விதைக்கின்றோமோ நாங்கள் அதே அறுப்போம். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆகவே தான் இங்கு வேதம் திரும்ப திரும்ப எங்களுக்கு கற்றுத்தருகின்ற காரியம் என்னவென்றால், நாங்கள் செய்கின்ற எல்லா பாவத்திற்கும் நாங்கள் சிந்தனையிலே சிந்திக்கின்ற சகல பாவங்களுக்கும் எங்களுடைய செயற்பாட்டிலே நாங்கள் செய்கின்ற சகல பாவங்களுக்கும் உரிய தண்டனையை நாங்கள் நிச்சயமாக எல்லாரும் பெறுவோம். அவை தேவன் இரக்கம் உள்ளவர், தேவன் அன்புள்ளவர் என்பதற்காக அவர் தண்டனையை எங்களுக்கு தராமல் ஒருபொழுதும் விடமாட்டார். ஆகவேதான் நாங்கள் இந்த கேள்வியை நாங்கள் பார்த்த காரியம் என்னவென்றால், தேவன் சகல மனிதர்களுக்கும் தண்டனையை அவர் கொடுப்பார். பாவத்திலே பிறந்து பாவத்திலே வளர்கின்றோம். சிலர் ரட்சிக்கப்பட்டும் சுபாவத்திலே பாவத்தை செய்கின்றோம். ஆனால் இப்படியாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தாலும் எங்களுடைய ஒவ்வொரு கிரியைகளுக்கும் தக்க பலனை நானும் நீங்களும் அடைந்து கொள்வோம். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆகவே அருமையானவர்களே, இந்த பாவத்தினாலே தேவனங்களுக்கு ஏற்படுத்தின தண்டனைகள் எப்படியானவை என்பதை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அவை இங்கு 4 தண்டனைகளை தேவன் கொடுத்திருக்கின்றார். முதலாவது தண்டனை பாவத்திற்குரிய தண்டனை, ஆவிக்குரிய மரணம். இரண்டாவது தண்டனை இந்த பூமியின் வாழ்க்கையிலே எங்களுக்கு வருகின்ற வேதனை. மூன்றாவது சரீர மரணம். நாலாவது நித்திய மரணம். ஆகவே முதலாவது ஆவிக்குரிய மரணம். மனிதன் பாவத்திலே விழுந்து தேவனுக்கும் மனிதனுக்கும் ஏற்பட்ட இந்த பிரிவினையின் நிமித்தமாய் தேவன் ஆதாமுக்கு சரீர பிரகாரமான மரணத்தை மட்டுமல்லாமல் அவர் அங்கு ஆவிக்குரிய மரணத்தை கொடுத்தவராக இருக்கின்றார். தேவன் மனுக்குலத்தை படைக்கின்றார். இந்த மனுக்குலமானது பரிசுத்தத்திலும் நீதியிலும் அறிவிலும் அது இருக்கின்ற மனிதனாக தேவன் படைத்தார். அவன் தேவனுடைய கட்டளைகளை அவன் கீழ்ப்படியாமல் போன அந்த கணமே தேவன் அவருக்கு இந்த நித்திய மரணத்தை கொடுத்தவராக இருக்கின்றார். தேவன் நினைத்திருந்தால் இங்கு ஆதாமை அங்கு அவர் ஒரு மாதிரி சடைஞ்சு அங்கு பிரச்சனைகளை தெரியப்படுத்தாமல் அங்கு அவர் செய்ய விரும்பவில்லை. ஆகவே தேவன் நீதியுள்ள தேவன், பட்சபாதம் இல்லாத தேவன் என்ன செய்கிறார் என்றால், இங்கு மனிதன் பாவத்திலே விழுந்த உடனேயே அவனுக்கு அவர் ஆவிக்குரிய இந்த மரணத்தின் தண்டனையை கொடுத்தவராக இருக்கின்றார். கேள்வி என்ன, தேவன் இந்த கீழ்ப்படியாமையையும் இந்த பின்வாங்கி போதலையும் தண்டியாமல் விடுவாரோ? விடமாட்டார். அதற்கு உதாரணம் என்னவென்றால், அவர் விடாத படியாலே தான் இந்த ஆவிக்குரிய மரணத்தை தண்டனையை அவர் சகல மனுக்குலத்திற்கும் அவர் கொடுத்தவராக இருக்கிறார். அவை இந்த ஆவிக்குரிய மரணம் என்றால் என்ன? அவை இந்த ஆவிக்குரிய மரணம் என்றால் என்னென்றால், அருமையானவர்களே, நாங்கள் ஆவிக்குரிய எந்த உணர்வும் இல்லாதவர்களாக இருக்கின்றது. இதுதான் ஆவிக்குரிய மரணம். எங்களுக்கு தேவனை பற்றின அல்லது தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள், தேவன் விரும்புகின்ற காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பம் எங்களுக்கு வராது. ஒரு வகையிலே போனால் நாங்கள் ஆவிக்குரிய வகையிலே நாங்கள் மரித்தவர்கள் என்றால் ஆவிக்குரிய எந்த உணர்வும் எங்களிடத்திலே இல்லை. இன்னொரு உதாரணம் எப்படி என்றால், நாங்கள் சரீர பிரகாரமாக மரித்தவர்களாக இருக்கின்றோம். இருக்கின்றவர்களை பார்த்தால் நாங்கள் எவ்வளத்திற்கெல்லாம் நாங்கள் அழுவோம், எங்களுடைய உணர்வுகளை நாங்கள் கொண்டு வருவோம். பிள்ளைகள், சிறுவர்கள், பெரியவர்கள் எல்லாரும் சுற்றி நின்று கதறி அழுவார்கள். ஆனால் அந்த பிரேதம் என்ன செய்யும்? ஒரு கண்ணிமையை கூட ஆட்டமாட்டார். அதுபோலதான் இந்த ஆவிக்குரிய மரணம் எப்படி என்றால், இந்த ஆவிக்குரிய காரியங்களை பிரசங்கம் பண்ண, இந்த ஆவிக்குரிய காரியங்களை காதாலே கேட்க, இந்த ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்தாலும் அதற்கு ஒரு ரியாக்ஷன், அதாவது ஒரு உணர்வுமே இல்லாமல் இருக்கின்ற ஆத்துமாக்கள் தான் இந்த ஆவிக்குரிய ரீதியிலே அவர்கள் மரித்தவர்கள். அவங்க எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் எவ்வளவுக்கு ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய எல்லாமே உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆபத்தை, இந்த பாவத்தை நான் வெறுக்க வேண்டும், பாவத்தை விட வேண்டும், பாவம் எவ்வளவு கொடூரமானது, பாவம் எவ்வளவுக்கு சேதங்களை எனக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு, சபைக்கு, என்னுடைய சமுதாயத்திற்கெல்லாம் இது தரும். பாவத்தை குறித்த அறிவு, ஆகவே இந்த பாவத்தை குறித்த அறிவு மட்டுமல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவு, இப்படியான எந்த ஒரு உணர்வும் இல்லாத ஒரு வகையிலே சொன்னால் நடமாடுகின்ற ஜடங்களாக இருப்பதே இந்த ஆவிக்குரிய மரணம். ஆக இது தேவன் எங்களுக்கு தந்த தண்டனை. ஆகவே இங்கு முதலாவதாக தேவன் எங்களுடைய பாவத்திற்கு அவர் தந்த தண்டனை என்னவென்றால், எங்களுடைய கீழ்ப்படியாமைக்கும் எங்களுடைய பின்வாங்கி போதலுக்கும் அவர் தந்த தண்டனை என்னவென்றால், நாங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே உணர்வற்றவர்களாக இருக்கின்றது மிக தண்டனையானது என்று. அருமையானவர்களே, நாங்கள் சில வேளைகளிலே ஆவிக்குரிய ஆலோசனைகள், ஆவிக்குரிய பிரசங்கங்கள், ஆவிக்குரிய வார்த்தைகளை வாசிக்க அல்லது கேட்கின்ற வேளையிலே உங்களுடைய இருதயம் எப்படியாக இருக்கணும்? ஏனென்றால் நீங்கள் ஆவிக்குரிய உணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே உண்மையாகவே தேவன் என்ன செய்கிறார் என்றால், இந்த நாங்கள் செய்த பாவங்களுக்கு, நாங்கள் செய்த கீழ்ப்படியாமைகளுக்கு, எங்களுடைய பின்வாங்கி போகின்ற நிலைமைகளை தேவன் என்ன செய்கிறார் என்றால், ஆவிக்குரிய உணர்வு இல்லாதவர்களாக எங்களை ஏற்படுத்திவிடும். இது மிகவும் ஒரு ஆபத்தான காரியம். இது ஆதாமினுடைய வாழ்விலே உண்மை. வேதமங்களுக்கு சொல்லுகின்றது, நாங்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாய் நாங்கள் எல்லாரும் ஆவிக்குள்ளாக மரித்தவர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஆனால் அதற்கு காரணம் என்னவென்றால், கீழ்ப்படியாமையே இந்த ஆவிக்கு ஆவியினுடைய மரணத்திற்கு காரணம். ஆக இந்த பாவத்தினுடைய விளைவாக நாங்கள் சிலர் அல்ல, நாங்கள் எல்லா மனுக்குலமும் ஆவியிலே மரித்தவர்களாகவே நாங்கள் பிறக்கின்றோம். அவை சிறு பிள்ளையாக இருந்தாலும் சரி, வயிற்றிலே இருக்கின்ற கருவாகிலும் சரி, அது பாவத்திலே அது கற்பம் தரித்து அது பாவத்தோடு பிறக்கின்ற ஒரு நிலைமை தான். அருமையானவர்களே, அதை சொல்லுவார்கள், மூல பாவத்தோடு பிறக்கின்ற பிள்ளையாக இருக்கின்றது. அவை இந்த மூல பாவத்தோடு பிறக்கின்ற இந்த சகல மனுக்குலமும் தேவனுடைய இந்த ஆவிக்குரிய மரணத்தை சந்தித்தவர்களாகவே பிறக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அது எங்களுடைய பாவத்திற்கு கிடைத்த தண்டனையிலே ஒன்று. இரண்டாவது காரியம் என்னவென்றால், நாங்கள் பாவத்திலே பிறக்கின்றோம், இந்த பூமியிலே பிறக்கின்றோம், நடமாடுகின்றோம், வளர்கின்றோம், வேலை செய்கின்றோம், திருமணம் முடிக்கின்றோம், பிள்ளைகளை பெறுகின்றோம், பேரப்பிள்ளைகளை காணுகின்றோம், நாங்கள் மரித்து போகின்றோம். இது எங்களுடைய வாழ்வு. ஆக இந்த வாழ்விலே எங்களுக்கு தண்டனை உண்டா? உண்டு. ஆவிக்குரிய வகையிலே நாங்கள் மரணத்தை சந்தித்தவர்களாக, தண்டனையை அனுபவித்தவர்களாக பிறக்கின்ற எங்களுக்கு இந்த பூமியிலே தேவன் தண்டனைகளை தருகின்றவராக இருக்கின்றார். அவங்க சில சபை என்று சொல்லுகின்றவர்கள் விசுவாசிக்கின்ற காரியம் என்னவென்றால், இங்கு நரகம் என்பதும் பரலோகம் என்கிறதும் அது இந்த பூமியிலே இருக்கின்றதே தவிர, நரகம் பரலோகம் என்று அது வேறு இரண்டு காரியங்கள் இந்த வேதத்திலே இல்லை. அவை இந்த பூமியிலே நாங்கள் வேதனைகளை துன்பங்களை படுகின்றது அது நரகத்திற்கும், இந்த பூமியிலே நாங்கள் ஆசீர்வாதங்களை பெறுகின்றது பரலோகத்திற்கும் ஒப்பிடப்படுகின்றது என்பதை இங்கு அநேகர் விசுவாசிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் வேதம் சொல்லுகின்றது அது அப்படி அல்ல. ஏனென்றால் இந்த பூமியிலே அருமையானவர்களே, நாங்கள் அநேக தண்டனைகளை, மனித வாழ்விலே அநேக வேதனைகளை, நோய்களை, இழப்புகளை, இயற்கை அனர்த்தங்களை, வறுமைகளை, பஞ்சங்களை, யுத்தங்களை நாங்கள் காணுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இது தேவனாலே கொடுக்கப்படுகின்ற ஒரு தண்டனையே. ஆகவே இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், சிலோவாமிலே எத்தனையோ பேர் செத்து போனார்களே, ஆனால் நீ மனம் திரும்பாமல் விட்டால் உனக்கும் அப்படியே ஆகும் என்றால், இந்த இயற்கை அனர்த்தங்கள் எல்லாம் எங்களுடைய பாவத்தினுடைய விளைவாகவே அது காணப்படுகிறது. ஆனால் இப்படியான இந்த மனித வாழ்விலே ரெண்டு வகையான மனிதர்கள் இருக்கின்றார்கள். ஒருவர்கள் எப்படி என்றால் மறுபடியும் பிறந்தவர்கள், மற்றவர்கள் மறுபடியும் பிறக்காதவர்கள். அவை இங்கு மறுபடியும் பிறந்தவர்களும் மறுபடியும் பிறக்காதவர்களையும் கொண்ட ஒரு சமுதாயம் தான் இந்த உலகம். அவை இந்த மறுபடியும் பிறந்தவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கூடாக அவருடைய கிருபையினாலே நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டு கிறிஸ்து எங்களுக்காக அந்த தண்டனையை அவர் அனுபவித்து அவர் எங்களை மீட்டு வைத்திருக்கின்ற ஒரு குழுக்களும், மற்றதாக அவர்கள் பாவத்திலே பிறந்து அப்படி தொடர்ச்சியாகவே பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு குழுவும் இந்த உலகத்திலே இருக்கின்றது. ஆகவே தேவன் இந்த ரெண்டு பாலாரையும் அவர் தண்டிக்கிறவராகவும் சிருஷ்டிக்கின்றவராகவும் இருக்கின்றார். ஏனென்றால் இங்கு மறுபடியும் பிறந்த ஒருவர் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டாலும், அவருடைய சுபாவத்திலே பாவமான சிந்தனைகள், பாவங்கள் இருக்கின்றபடியாலே அவருடைய கிரியைகளுக்கு தக்கதாக சிந்தனைகளுக்கு தக்கதான இந்த தண்டனையை தேவன் ஏற்படுத்தி கொடுப்பார். எந்த ஒரு கேள்வியும் இல்லை. ஆகவே நாங்கள் உண்மையாகவே எங்களுடைய இருதயங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற வேளையில் அருமையானவர்களே, நாங்கள் எவ்வளவுக்கோ ஆசீர்வாதமானவர்களாகவே இருக்கின்றோம். நான் கிறிஸ்தவர்களோடு பேசுகின்றேன், மறுபடியும் பிறந்தவர்களோடு பேசுகின்றேன். தேவன் எங்களை மறுபடியும் பிறக்க பண்ணி அவர் எங்களை இந்த பூமியிலே வைத்து இருக்கின்ற வேளையிலே எங்களுடைய இருதயங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற வேளையில் நாங்கள் முறுமுறுப்பதற்கோ அல்லது நாங்கள் அது திருப்தியாக இருப்பதற்கோ நாங்கள் கவலைப்படவே தேவையில்லை. ஏனென்றால் நாங்கள் எந்த ஒரு சிறியதான ஆசீர்வாதத்திற்கும் தகுதி அற்றவர்கள். இது எங்களுடைய வாயினாலே இல்லை அருமையானவர்களே, அது எங்களுடைய உணர்விலே நான் நீங்களும் அதை கண்டுகொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய வருமானம் குறைவாக இருக்கின்றது, எங்களுக்கு வருத்தங்கள் இருக்கின்றது, எங்களுக்கு வசதி குறைவுகள் இருக்கின்றது. இதற்கு நாங்கள் எல்லாரும் எப்படியானவர்கள்? தகுதியானவர்கள். நாங்கள் எந்த உணவிற்கும் எந்த உடைக்கும் எந்த அந்தஸ்துகளுக்கும் இந்த ஆரோக்கியமான எந்த ஒரு ஆரோக்கியத்திற்கும் தகுதி அற்றவர்களாகிய நாங்கள் என்பதை உணர்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் அவலத்திற்கு தண்டனைக்கே நாங்கள் தகுதியானவர்களாக இருக்கின்றோம். ஆனால் தேவன் என்ன செய்கிறார் என்றால் இந்த மறுபடியும் பிறந்தவர்களுடைய இந்த பாவத்திலே அவர் அவர்களை சிர்ஜித்து தன்னுடைய பிள்ளைகளை சிர்ஜித்து தேவன் இந்த உலகத்தினுடைய மாம்சமான மாயத்திலிருந்து அவர் அவர்களை சிர்ஜிப்பின் மூலமாய் கொண்டு வருகின்ற தேவனாய் இருக்கின்றார். அவை இங்கு பழைய ஏற்பாட்டு ஜனங்களே தேவன் சொல்லுகின்றார், நான் உன்னை சிர்ஜித்த வேளையிலே நீ குணப்படாமல் இருப்பாயோ? ஆகவே நான் உன்னை சிர்ஜிக்கின்றதனுடைய காரணம் என்னவென்றால் உன்னை குணப்படுத்துவதற்கு என்று தேவன் சபைக்கு சொல்கிறார். ஆகவே அருமையாளர்களே, இந்த பூமியிலே நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு துன்பங்களுக்கும், நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பாவங்களுக்கும், நாங்கள் சிந்திக்கின்ற ஒவ்வொரு பாவமான சுபாவத்திற்குமான தண்டனைகளையே நானும் நீங்களும் இந்த பூமியிலே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டோம், தானியங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று ஆசீர்வாத பெருவிழாக்களை வைக்கின்றதாக வேதமங்களுக்கு சொல்லவில்லை. வேதமங்களுக்கு சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால் நாங்கள் ஒவ்வொருவரும் செய்கின்ற பாவங்களுக்கு தக்கதான தண்டனைகளை இந்த பூமியிலே தேவனங்களை சுற்றிக்கின்றவராக இருப்பார். இன்னொரு வகையில் எருமையாளர்களே, மறுபடியும் பிறவாதவர்களை குறித்து வேதம் சொல்லுகின்றது. எப்படி என்றால் இந்த மறுபடியும் பிறவாத மக்கள் அவர்கள் தேவன் அவர்களை பாவத்திற்கு ஒப்பு கொடுக்கின்றவராக இருக்கின்றார். அவர்கள் இன்னும் அதிகமாய் பாவம் செய்வதற்கான சந்தர்ப்பங்களை இங்கு தேவன் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். என்னவென்றால் நீங்கள் செய்கின்ற பாவத்திற்காக நீங்கள் செத்து போங்கள் என்று தேவன் கொடுக்க, ரோமர் முதலாம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவன் அவர்களுக்குள்ளே இந்த கொடூரத்தை அனுப்புகின்றவராக இருக்கிறார். என்னவென்றால் அது அவர்களுடைய பாவத்தை அவர்கள் பார்க்காதபடி மறித்து போக வேண்டும் என்று. சமுதாயத்தை பார்த்திருந்தால் அண்மையாளர்களே, பாவத்திலே பாவம் பெருகின்ற அவர்களுக்கு சற்றேனும் உணர்வில்லாமல் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பார்க்கின்ற வேளையிலே உலகத்தில் ஏதோ பெரிய ஆசீர்வாதங்களோடும் ஐஸ்வர்யங்களோடும் இருக்கிறது போல அவர்கள் இருக்கின்றார்கள். காரணம் என்னவென்றால் அவர்கள் தேவனை பார்க்காத படிக்கு தேவன் அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை, புகழ்களை, பெருமைகளை எல்லாவற்றையும் கொடுத்து அவர் அங்கு நரகத்திற்கு அவர்களை அனுப்புகின்றவராக இருக்கிறார். ஆனால் அவர் தன்னுடைய பிள்ளைகளை சிறிய பாவங்களை அவர் எப்பொழுதும் உணர்த்தி அவர்களை சிர்ஜித்து சபையிலே சேர்க்கின்ற தன்னுடைய ஜனங்களுக்கு சபையூடான சிர்ஜிப்பை தேவன் கொடுக்கிறதுடைய காரணம் என்னவென்றால் அவர்கள் அந்த நித்திய நரகத்திற்குள்ளே போக விடாமல் இந்த பூமியிலே மறுபடியும் மனம் திரும்பி வாழுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமே அதை கொடுக்கின்றவராக இருக்கின்றார். அருமையாக இந்த பூமியிலே தண்டனை கிறிஸ்தவர்களுக்கும் உண்டு, அதே வேளையிலே அவிசுவாசிகளுக்கும் இந்த பூமியிலே தண்டனை உண்டு. ஆனால் வித்தியாசமான தண்டனையாக இருக்கிறது. எப்படி என்றால் தேவன் எங்களை தன்னுடைய பிரம்பினாலே சிர்ஜித்து எங்களுக்கு தண்டனைகளை, எங்களுக்கு சுற்றிப்புகளை நோவுகளை தந்து தேவன் எங்களுடைய பாவத்திற்கான தண்டனைகளை இந்த பூமியில எங்களை ஏற்படுத்துகின்றார். ஆனால் அவிசுவாசிகளுக்கு தேவன் ஆசீர்வாதங்களை கொடுத்து இங்கு பாவத்தை செய்வதற்கான சந்தர்ப்பங்களை கொடுத்து பாவத்தை விட்டு திரும்பாத அளவிற்கு அவர்களுடைய திருப்திகளை இந்த பாவத்திலே கொடுத்து தேவன் அவர்களை தன்னை பார்க்காத படிக்கு சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்து விடுகின்றார். அவர் மேலே சபையானது நாங்கள் சுற்றிக்கப்பட வேண்டும், தேவனங்களை சுற்றிக்க வேண்டும், சரிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்ற சபையாக இருக்க வேண்டுமே தவிர இந்த ஆசீர்வாதங்களை தந்து தேவன் தன்னிடத்திலிருந்து எங்களை பிரிக்கக்கூடாது என்கின்ற விருப்பம் உள்ள சபையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பூமியிலே வாழ் கடக்கின்ற தண்டனை அருமையானவர்களே, அது எங்களை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போவதற்கு ஏதுவான சுற்றியாகவே அது இருக்கின்றது. மூன்றாவது காரியம் என்னவென்றால் சரீர மரணம். அவை பாவத்தினுடைய தண்டனை மரணமாகும். இந்த பூமியிலே பிறக்கின்றோம், இந்த பூமியிலே வளர்கின்றோம், நாங்கள் மரிக்கின்றவர்களாக இருக்கிறோம். இதற்கு காரணம் என்னவென்றால் எங்களுடைய பாவமே எங்களுடைய சரீர மரணத்திற்கு காரணமாக இருக்கிறது. அவை இங்கு ஆதியிலே தேவன் மனிதனை படைத்த வேளையிலே அவர் சரீரத்தை உருவாக்கி அவனுக்கு ஜீவ ஆத்மாவை கொடுத்து அவனை பூரண மனிதனாக்கினார் பாவத்திற்கு முன்பதாக. அவங்கே அவன் பாவத்தை செய்யக்கூடாது என்பதை சொன்ன தேவன், நீ இந்த கனியை சாப்பிடுகின்ற நாளிலே நீ சாகவே சாவா என்று தேவன் சொன்னதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அவன் ஆவிக்குரிய ரீதியிலே சாவான், அதே நேரத்திலே சரீர பிரகாரமாக அவன் மரிக்க தொடங்குவான், அதே வேளையிலே அவன் ஒரு நாள் சரீர பிரகாரமாக மரிப்பான். அவர் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் என்னவென்றால் அவனுடைய நல்லதான ஒரு நிலையிலே, சமாதானமான ஒரு நிலையிலே அவனுடைய ஆத்துமாவும் அவனுடைய சரீரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது ஆசீர்வாதம். அவனுடைய பாவத்தினுடைய விளைவாக மரணத்திலே என்ன நடக்கிறது என்றால் அவனுடைய ஆத்துமாவும் அவனுடைய சரீரம் என்ன செய்யப்படுகின்றது, அது பிரித்தெடுக்கப்படுகின்றது. அருமையாக்களே, இது பாவத்தினுடைய சம்பளம் மரணம் என்று வேதமங்களுக்கு தெரிவிப்படுத்துகிறது. அவை தேவன் இந்த பாவத்தை தண்டியாமல் விடுவாரோ அவர் விடமாட்டார். ஏனென்றால் இந்த சரீர மரணத்தை அவர் எங்களுக்கு நியமித்திருக்கின்றார். நானும் நீங்களும் விரும்பியோ விரும்பாமலோ இந்த சரீர மரணத்தை சந்திக்கின்றவர்களாகவே இருக்கின்றோம். நான் நம்புகின்றோம் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரும் வரைக்கும் உயிரோடு இருக்கின்றவர்கள் சரீர மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. ஆனாலும் இந்த சரீரமானது எங்களுக்கு மறுரூபமாக்கப்படும். அவை இங்கு ஆவிக்குரிய மரணத்தில் இருந்து நாங்கள் பிறந்து இந்த பூமியிலே நாங்கள் ஆவிக்குரிய மரித்த நிலையோடு வாழ்ந்து நாங்கள் மரணத்தை சந்திக்கின்றோம். சிலர் பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து மரணத்தை சந்திக்கின்ற அருமையாக எவ்வளவு ஒரு கொடூரம். ஏனென்றால் அதனுடைய முடிவு அது நித்திய நரகமாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் பாவத்திலே பிறந்து பரிசுத்தாவியானவராலே மறுபடியும் பிறந்து தேவனுடைய சிற்சைகளுக்கும் அநேக போராட்டங்களுக்கும் வேதனைகளுக்கும் முகத்தை கொடுத்து நாங்கள் மரணத்தை சந்திக்கின்றது, அது சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருக்கும். ஆகவே எப்படி இருந்தாலும் எங்களுடைய இந்த மரணமானது அருமையானவர்களை எங்களுக்கு அது ஒரு தண்டனையாகவே கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் நாங்கள் செய்த பாவங்களுக்கான இந்த தண்டனையை மரணமானது அது எல்லாருக்கும் அது வந்தது. வேதம் சொல்லுகின்றது கடைசி சத்துரு மரணம். இறுதியாக நித்திய மரணம். அவை இந்த சரீர மரணத்தை சந்தித்தவர்கள் அருமையானவர்களே ரெண்டே ரெண்டு இடத்திலே அவர்கள் போய் அவருடைய ஆத்மா இழைப்பார். ஒன்று நரகம், மற்றது பரலோகம். இதற்கு இடைப்பட்ட எந்த ஒரு இடமும் இல்லை. அவை ஒரு ஆத்மா இந்த பூமியிலே கண்ணை மூடுகின்ற வேளையிலே அது திறக்கப்படுகின்றது. ஒன்று நரகம் அல்லது பரலோக ராஜ்யம். அவை இங்கு தேவனுடைய இந்த உன்னதமான வார்த்தையின்படி அவருடைய கிருபையின்படி செய்கின்ற உன்னதமான அவருடைய மறுபடியும் பிறந்தவர்கள் தேவனுடைய பிரமாணங்களை வாட வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள், அது எங்கள் மேலே விழுந்த கடமை, நாங்கள் அதை செய்ய வேண்டும் என்று உணர்கின்றவர்கள், பாவத்தை வெறுக்கின்றவர்கள், தேவனுடைய சுட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகின்றவர்கள் ஆகிய அவருடைய ஜனங்கள் எல்லாரும் மரணத்தை சந்தித்தாலும் அவர்கள் தற்காலிகமாக அவர்களுடைய உடம்பு சரீரமானது மண்ணுக்கும் அவர்களுடைய ஆத்மாவானது பரலோக ராஜ்யத்திற்குள்ளேயும் அது பிரவேசிக்கின்றதாக இருக்கின்றது. ஆனால் தொடர்ச்சியாக பாவத்தை செய்து கொண்டு பாவத்தை அங்கு மூடி மறைத்துக் கொண்டு இங்கு பாவத்திலே பிரியப்பட்டு பாவத்தை செய்து கொண்டு இருக்கின்ற மனந்திரும்பாமல் இருக்கின்ற அநேகருடைய முடிவு அவர்களுக்கும் மரணம்தான். ஆனால் அவர்கள் போகின்ற இடம் நரகம், நித்திய வேதனை உடைய ஒரு இடம். அவை நித்திய மரணம் என்றால் அருமையானவர்களே, இந்த ஆத்துமாவானது அங்கு வேதனையிலே நெருப்பிலே எரிந்து கொண்டிருக்கும், ஆனால் எரிந்து முடியாது. இந்த பூமியிலே உங்களை மண்ணெண்ணெயை போட்டு கொளுத்தி விட்டால் ஒரு 15 நிமிஷத்தில் உங்களுடைய வேதனை ஒன்றும் தெரியாது. ஆனால் இந்த நரகத்திலே அது தொடர்ச்சியாகவே எரிந்து கொண்டிருக்கு, அவ்வளவுக்கு வேதனை. ஆகவே இந்த இது ஏன் வந்தது? எங்களுடைய பாவத்தினாலே இந்த வேதனை வந்தது. அருமையானவர்களே, நாங்கள் இந்த நித்திய தண்டனையை பற்றி பார்க்கின்ற வேளையிலே வெளிப்படுத்துகிற சுவிசேஷம் 14:11 10:11-11, அவன் தேவனுடைய கோபாக்கினியாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்டு அவருடைய உக்கிரக மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவான். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும் என்றால் என்ன? அங்கு அவர்களை போட்டு எரித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அது நித்தியத்திற்கும் எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஜுவாலையாக இருக்கும். யார் என்றால், அவர்கள் தேவனுக்கு விரோதமாய், அவருடைய வார்த்தைக்கு விரோதமாய், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத சகலரையும் தேவன் இந்த வாதையினாலே, அவர் நெருப்பினாலே தண்டிக்கின்றவராக இருக்கின்றார். அடுத்ததாக 12 அருமையானவர்களே, தேவனுடைய கற்பனைகளையும் கவனமாக கேளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். அந்த தூதன் சொன்ன காரியம் என்னவென்றால், தேவனுடைய கற்பனைகளின் படியையும். தேவன் சொல்கிறார், எங்களிடம் எதிர்பார்க்கின்றது என்ன? நாங்கள் கற்பனைகளின்படி செய்ய வேண்டும். அவை நாங்கள் கற்பனைகளின்படி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற வெளிப்படுத்தின சுவிசேஷத்திலே இந்த நியாய தீர்ப்பை பற்றி பேசுகின்ற வேளையிலே சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், தேவனுடைய கற்பனைகளையும் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை. அருமையானவர்களே, அது எங்களுக்கு எப்படியாக இருக்கும் என்றால், தேவன் சொன்ன சகல கட்டளைகளின் படியையும் எங்களால் இயலாது, ஆகவே நாங்கள் பாவத்தை செய்கிறோம் என்கின்ற கதைக்கு இடமே இல்லை. எங்களால் இயலாது, ஆனாலும் தேவனுடைய பலத்தோடு அதை செய்வதற்கு முயற்சித்தவர்களை தேவனுடைய கற்பனைகளையும் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்ளுகின்றவர்களாக அவர்களுக்கு நித்திய தண்டனை இல்லை, நித்திய சந்தோஷம், நித்திய ஜீவன் அவர்களுக்கு உண்டு. ஆனாலும் சரீரமானது அவர்களுக்கு பிரிந்து நரகத்திலே பிரிந்து அது பூமியிலே புதைக்கப்பட்டிருக்கின்றது. அருமையானவர்களே, நாங்கள் செய்கின்ற பாவங்களை தேவன் நிச்சயமாக தண்டிப்பார். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பாவங்களையும் தேவன் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். நாங்கள் ஒரு நாளும் நிற்க முடியாது, தேவனுக்கு தப்பி இந்த பாவங்களை செய்யலாம் என்று நாங்கள் ஒருபொழுதும் நிற்கக்கூடாது. தேவனங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். அவர் நிச்சயமாக நியாயம் தீர்ப்பார். என்னாலே இயலாது பலவீனம் என்று சொன்னாலும் நான் இந்த பாவத்தை செய்வதை தேவன் பார்த்துக் கொண்டிருக்க மாட்டார். நாங்கள் அவருக்கு எவ்வளவு அன்புள்ளவர்களாகவும் எவ்வளவுக்கு மற்ற காரியங்களை நாங்கள் அவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்தாலும் நாங்கள் சில பாவங்களை செய்கின்ற வேளையில் கூட தேவன் நிச்சயமாய் அந்த பாவத்தை தண்டியாமலும் அந்த பாவத்திற்கு சிற்றிப்பை தராமலும் ஒருபொழுதும் விட மாட்டார் என்பதை உங்களுடைய வாழ்விலே உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். சிறுவர்கள் தொடக்கம் வாலிபர்கள் வளர்ந்தவர்கள் ஒவ்வொருவரும் தேவனங்களுக்கு இந்த வார்த்தையின் ஊடாக சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால் இந்த பிரசங்கியினுடைய புஸ்தகம் 12 அதிகாரத்திலே மிகவும் அழகாக சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால் இந்த காரியத்தின் கடை தொகையை கேட்போமாக என்றால் நான் எழுதிய இந்த காரியத்தினுடைய கடைசி காரியத்தை கேளுங்கள் கேட்போமாக. தேவனுக்கு பயந்த அருமையானவர்களே நீங்கள் அவருக்கு பயப்படுங்கள். நீங்கள் துணிகரமாக பாவத்தை செய்வதற்கு முயலாதீர்கள். அவருக்கு பயப்படுங்கள். அவர் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். தேவனங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை நாங்கள் விருப்பத்தோடு கை கொள்ளுகின்றவர்களாக இருப்போம். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. சிலர் மட்டுமல்ல நாங்கள் எல்லாருமே தேவனுடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையினாலும் தீமையினாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வர அருமையாளர்களே நாங்கள் செய்கின்ற சகல காரியங்களையும் தேவன் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார். வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார். ஆகவே நாங்கள் தேவனுக்கு பயந்து தேவன் நிச்சயமாய் இந்த கர நியாய பிரமாணங்களை கடைபிடிக்க முடியாதவர்களாகி எங்களை கூட அவர் சுற்றிக்கின்றவராய் நியாயம் தீர்க்கின்றவராய் தண்டிக்கின்றவராக இருப்பார். ஆகவே நாங்கள் அவருக்கு பயந்து மனம் திரும்பி அவருடைய பிரமாணங்களின்படி செய்ய தேவன் தாமே என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக என்பதே ஆமென்.